මුතු කුමාර මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ විනාඩි 9යි.
කොළාතන රුඩ සභාපතිතුමනි, කෘෂිකර්ම අමාත්‍යංශයේ මේ අයවැය කතා කිරීමට අවස්ථාව ලබා දීම ගැන මම මගේ ස්තුතිය ඔබතුමාට පුද කරනවා. කෘෂිකර්මය ගැන කියනවා නම්, කෘෂිකර්මයත් එක්ක බැඳීම තමයි ගොවියා, ගොවියත් එක්ක බැඳීම තමයි පොහොර. මේ පොහොර නැත්තම් ගේ තමන් කෘෂිකර්මයට සාත්තුව හරියට කරේ නැත්තම් ඒ යන බලාපොරොත්තුව හරියන්නේ නැහැ. මට මතකයි පුෂ්පියල් 50ට පොහොර තිබ්බා, ඒ වගේ ඊට 800 දාන්න ගියා. ඊට පස්සේ 2001 වෙනකොට 2004 කාලේ මේක 3000 ගන්න ගියා. ක්‍රමානුකූලව මේ ග්‍රාමීය ජනතාව, ග්‍රාමීය තරුණයෝ මේ කෘෂිකර්ම ක්ෂේත්‍රයෙන් අයින් වුණා. අයින් වෙලා එදා කිව්වේ අපි කමිටේ කොළපාගලා ඉවරලා බැද ටික මැනලා දීලා කිව්වේ, අන්තිමට ගොවිය කිව්වේ ඉතුරු වෙන්නේ බෝලත්ත යකුණු ගායි කියලා. මේ වෙනුවට තමයි මහින්ද රාජපක්ෂ මෙරටේ පාලනය බල ඉල්ලලා පොහොර මිටිය රුපියල් 350ට දෙනවා කිව්වා. ඒ වගේම රුපියල් මාස 3ක් ගියේ නැ බලයට ඇවිල්ලා රුපියල් 350ට පොහොර මිටිය දුන්නා. ඒක මේ 2015 ජනවාරි 8 වෙනක දක්වා එතුමාගේ ක්‍රියාවලිය ඉතාවත් වමනාවෙන් මෙරටේ ගොවි ජනතාව වෙනුවෙන් ඒක කළා. හැබැයි 29 වෙනකොට දිනා පෙරදිලා මේ ආණ්ඩුව දිනශීයේ වැඩසටහනේදී 2015 ජනවාරි 29 කියනවා පොහොර සානාධාරයේ දිගටම පවත්වාගෙන යන බවට සතුටින් දැනුම් දීමට කැමැති. ඒ වුණත් ජාත්‍යන්තර ප්‍රමිතීන්ට අනුකූල වන පරිදි පොහොරල ගුණාත්මක තත්ත්වය වැඩිදියුණු කිරීමට කටයුතු කරමි. දැන් කොහොමද එදා කියලා ඊට පස්සේ ඊළඟ බජට් එකේදී කියන්නේ? ඊළඟ බජට් එකේදී කියනවා පොහොර සානාධාරය අපි දෙනවා, පොහොර සානාධාරය දෙන්නේ මුදලින්. අපි පැහැදිලිව කිව්වා මේක ප්‍රායෝගික අත්දැකීමක් තියෙන මහජන නියෝජිත වශයෙන් මේ පොහොර මෙහෙම දෙන්න එපා, මේක මහපොළවට වැටෙන්නේ නැහැ, මේක මේ මුදල් අපතේ වෙනත් වෙනත් කාර්යවලට යනවා කිව්වා. ඊට පස්සේ මොකද කරේ? දුන්නා 12500යි පොහොර සානාධාරයේ ගරු සභාපතිතුමනි. ඒ පොහොර සානාධාරයේ 12500 කියන්නේ අක්කර දෙකමාර කුඹරකට පොහොර මිටි 4යි. මං ආනෝ කෘෂිකර්ම ඇමතුමා තමුන්නාත්සේ දන්නේ නැත්නම් අක්කරයකට පොහොර ප්‍රමාණය කොච්චර ඕනද කියලා තමුන්නාත්සේගේ අමාත්‍යංශයේ කෘෂිකර්ම දෙපාර්තමේන්තුවෙන් අහලා බලන්න කොච්චර අක්කරයකට පොහොර ඕනද කියලා. පොහොර මිටි 7මාරක් ඕන සාමාන්‍යයෙන් අක්කරයකට කන්නකට, අක්කර දෙකමාර කන්නකට තමුන්නාත්සලා දෙන්නේ 12500යි, එතකොට 3000යි පොහොර මිටි 4යි ගන්න බලුවන්. මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුව 2005 පටන් ගත්ත දා ඉඳන් දෙසැම්බර් මාසේ 2005 පරදිනකම්ම කන්නකට මහවැලි ගොවියා වෙනුවෙන් රුපියල් 25000 දුන්නා වගාව කටයුතු කරන්න යන්න. ඒ හින්දා තමයි පුළුවන් වුණේ එතුමාට මෙරට සහලෙන් ස්වයංපෝෂිත කරලා මෙරට සහල් අතිරික්තයක් ගන්න දයා ගමගේ ඇමතුමා ප්‍රකාශයක් කළා. කවුද අපේ 2004-05 කාලය තුල තමයි මෙරටේ ආහාර වී නිෂ්පාදනය වැඩි වුණේ කියලා. ඒ කාලේ මෙට්‍රික් ටන් 20,18,10 නිෂ්පාදනය වුණේ. මේක 2005 ජනවාරි 8 වෙනිදා වෙනකොට වාර්ෂික වී නිෂ්පාදනය මෙට්‍රික් ටන් 146,000. එහෙනම් මෙතුමා පොහොර දීමේ, පොහොර සහනාධාර ක්‍රම දීම තුලින් මෙරටේ වගාව දියුණු කිරීමට උත්සාහ කළා. දැන් ඒ කියන අපි තව වැඩිපුර දුන්න කියලා. මේක තමයි ගම්වල මිනිස්සු කියන්නේ නල්ල මලේ පොහොර සානාධාරය කියලා. මේක මේ නල්ල මලේ පොහොර සානාධාරය තුල මීට පෙර මම කතා කර ජයන්ත මන්ත්‍රීතුමා කිව්වා වගේ අපේ වැලිකර්ම ඇමතුමා ඉතිහාසගත වෙනවා වගේ මෙරට කුෂිකර්ම ඇමතිවරයාත් ඉතිහාසගත වෙනවා. මෙච්චර සහලින් ස්වයංපෝෂිත රට නැවත ආපහු වැට්ටීම ගැන දෙන්නම දිසානායකලා හින්දා ප්‍රශ්නිකුත් නැහැ. ඒ වගේම අපි දැක්කා මේකදී මෙතුමාලා මේ අයවැය තීනතුල්දී අපි දැක්කා පළමුවෙනි 2016 මිදී මෙතුමාලා පෙන්නව අපිට මධ්‍යම කාලීන උපාය මාර්ග පහක්. මේ මධ්‍යම කාලීන උපාය මාර්ග පහ ඊළඟ ඊළඟ අයවැයේදී ඇත්තමත් මේකේ යම් කණු ප්‍රමාණයක් ඉස්තරාර ගිහිලා තියෙනවද කියන එක තමයි ජනතාව බලාපොරොත්තු වෙන්නේ. මොකද්ද මේ ගත්ත උපෑමාන රැකියා අවස්ථා දසලක්ෂයක් බිහි කිරීම, ආදායම් තත්ති යළි දැමීම, ගාමි ආර්ථිකය සංවර්ධනය කිරීම, ගාමි හා වතුකර ජනතාවගේ මධ්‍යම පන්ති හා රජයේ සේවකයන්ගේ දේපල අයිතිය ලබා දීම, ශක්තිමත් පුළුල් මධ්‍යම පන්තියක් බිහි කිරීම, මේ පහුගිය කාලය තුල ඒක සිද්ධ වුණාද කියන එක තමයි අපිට තියෙන ලොකුම ගැටලුව. ඒ නිසා අපි ඉල්ලනවා මේ වෙලාවේදී තමුන්නාංශලාගෙන් එදා කිව්ව පොහොර දෙනකොට ඒ පොහොරවල ප්‍රමිතිය හොඳ නැහැ, පොහොර හොඳ නැහැ, නමුත් අද ගේන පොහොර කොහෙන්ද ගේන්නේ කියන එක අපි අහන්න ඕන දැනට මොකද වෙලා තියෙන්නේ කියලා. ඒ වගේම මෙතන යෝජනාවක් ගෙනල්ලා තියෙනවා ඉඩම් අක්කර 10,000ක් 1,000ක් මෙදා දෙන්න. අපි ඉල්ලීමක් කරනවා කෘෂිකර්ම ඇමතුමාගෙන් මෙරටේ අපි දන්න ආණ්ඩුවකට රැකියා ප්‍රශ්නේ විසඳන්න බෑ. මෙරටේ උපාධිධාරීන් විශේෂ කණ්ඩායම 10,000ක් අද මහපාරට ඇවිල්ලා උන්ගේ රැකියා අවස්ථාව ඉල්ලනවා. මෙන්න මේ ඉඩම් බෙදා දීමේදී මේ රැකියා විරේත උපාධිධාරීන්ගෙන් යම් කණ්ඩායම කෘෂිකර්ම ක්ෂේත්‍රයේ ඉන්නවනම් මේ වාණිජ මේ කෘෂිකර්මයේ තත්නා ඒ තරුණියන්ට මේ ඉඩම් බෙදලා දීලා සාමාන්‍ය කොටස් වලට කඩලා බෙදලා දීලා ඔවුන් වාණිජයේ නැත්තම් ආනයන කිරීමේ මේ තත්ත්වයට කෘෂිකර්ම ගැනීම සඳහා ඒ උගත්තරන් තරුණයන් යෙදවීම සුදුසුයි කියලා මම මේ අවස්ථාවේ ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, අපේ ගොවියගේ නිෂ්පාදනය ගොවියට පහසෙන් වෙළඳාම් කිරීම සඳහා තමයි ආර්ථික මධ්‍යස්ථාන දැම්මේ. මම දකිනවා ඒ ආර්ථික මධ්‍යස්ථාන දැම්මහම ඒකෙන් හොඳට වඩා නරක දෙයක් වෙනවා. ගොවියා තමන්ගේ ගොවිපලේ තියෙන සියලු දේම ඒ නිෂ්පාදනය අරන් ගිහිල්ලා කඩේ මුදලාලි ළඟ අන්ත අතනට තත්ත්වයට පත් වෙනවා. අන්තම අතන තත්ත්වයට පත් වෙනවා. අපි දකිනවා සාමාන්‍ය කෙහෙල් ගණක ඒ කාලේ කෙහෙල් ගණ කපා ගන්න මුදලාලි ආවා වත්තට. කේකනේ මිලේ අතර වෙනසක් නොවුනොත් ගොවියට ඕන මිලට නුද්දන ඒ කෙහෙල් ගණ කපන්නේ නැහැ. දැන් අපි කෙහෙල් ගණ අරන් ගිහිල්ලා අර මුදලාලි ළඟට වෙලා මේක සක්‍රීය කරපුවාම අපිට සිද්ධ වෙනවා මුදලාලිගේ කෙසේ මුදලාලි ගිල්ලීමට යටත් වෙන්න. ඒක තමයි අපි දකිනවා. අපි දකිනවා මේ වෙළඳ ක්ෂේත්‍රය හරියට ගොවියෝ ගියාම බාණ්ඩ වැඩිපුර ආපුවාම බඩු ගන්න උත්සාහ ගන්නේ නැහැ. බඩු ගන්නේ නැතුව බඩු බල රවුම් කීපයක් කරකිලා හතර වැටේ කරකිලා අර ගොවියා හෙම්බත් වුණාම තමයි මේ බාණ්ඩ මෙලදී ගන්න උත්සාහ ගන්නේ. මේ සඳහා මොන හරි වැඩපිළිවෙලක් අපි කරන්න ඕන. ඒ වගේම කෘෂිකර්ම ක්ෂේත්‍රය අද තාක්ෂණයේ දියුණුවයි. දියුණුවන කෘෂිකර්ම ක්ෂේත්‍රයේ තාක්ෂණයත් එක්ක යන්න නම් මේ වගා කරන ගොවීන්ගේ වගාව සීමා කිරීමේ ක්‍රමයක් හදාගන්න ඕනේ. අද ගොවිය යනවා ආර්ථික මධ්‍යස්ථානයට බඩු දෙන බලනකොට අද කවුද බඩු මොනවද වැඩිපුර ගියේ කියලා ගණන් බැලුවා. බටු ගියා නම් බටුවට ගෙනල්ලා දානවා තවන්. ඒ කට්ටියම දාන ඉතින් බටුවට. ඊළඟ නම් බණ්ඩක්ක නම් බණ්ඩක්ක. එහෙමනේ මේකේ සැලැස්මක් හදන්න ඕනේ. ඒ ගොවියට දැනගන්න පුළුවන්කමක් තියෙන්න ඕනේ. කෘෂි පරිවේෂණ නිලධාරීන් ලව්වහර මෙන්න මේක මේ වෙනකොට මෙච්චර බණ්ඩක් හදලා තියෙනවා. මෙන්න මේ වෙනකොට මෙච්චර වම්බටු හදලා තියෙනවා. මෙන්න මේකේ ආදායම මෙන්න මේ කාලේ මිල වෙන්නේ මෙච්චරයි. ඒ මිලින්දම ගොවියා ඊට පස්සේ තමන් යා යුතු වගාව මොකද්ද කියලා තීරණය කරගන්නවා. ඉතින් අපේ රට ගෙනියෙන්න උත්සාහ ගන්න ඉල්ලා සිටමින් මම හිතන්නේ මේ අයවැය උඩින් මවලා පෙන්නුවට මේක ඇතුලේ කිසි දෙයක් නැහැ. හරියට මේක අලියගෙන්න ගිල්ල දුල් ගෙඩියක් වගේ කියන එක කියමින් මම නවතිනවා.
බොහොම ස්තුතියි. Honorable S. Yoheswaran, you have 20 minutes.
கௌரவ உறுப்பினர் அவர்களே, தமிழர் பாரம்பரிய பிரதேசம் வரலாற்று ஆதாரங்களின்படி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாண எல்லைப்பரப்பை விட பரந்ததெனினும் இங்கு குறிப்பிடுகையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணம் என்றே பெரும்பாலும் கருதப்படுகிறது. வடக்கு கிழக்கு மாகாணம் 18,333 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பையும் 558 சதுர கிலோமீட்டர் உள்நாட்டு நீர்பரப்பையும் உள்ளடக்கிய பிரதேசமாகும். இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் இது 28.8 வீதமாக அமைகின்றது. இவை 8 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், பவுனியா, முல்லைத்தீவு என்பன வடமாகாணத்துள்ளும், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என்பன கிழக்கு மாகாணத்துள்ளும் அமைகின்றது. தமிழர் பாரம்பரிய பிரதேசத்தில் உழைக்கும் மக்களில் 60 வீதத்தினர் விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர். இப்பிரதேசத்தில் விவசாயமே பாரம்பரிய பொருளாதார நடவடிக்கையாக நீண்டகாலமாக பெருமாற்றங்கள் எதுவுமின்றி இருந்து வருகின்றது. பிற்காலத்தில் விவசாயத்துறையில் புகுத்தப்பட்ட புதிய நுட்ப முறைகள் இப்பகுதி விவசாயிகளிடையே வேகமாக பரவியுள்ளன. இதில் மாற்று விவசாயம், விவசாய உள்ளீடுகள், நீர்ப்பாசனம், நீர் முகாமைத்துவம் தொடர்பான நுட்ப முறைகள் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன. கௌரவ உறுப்பினர் அவர்களே, எமது நாட்டை பொறுத்தவரை உணவு உற்பத்தியில் நாம் இன்னும் தன்னிறைவு அடையவில்லை. இந்த வகையில் விவசாயம் போன்ற உணவு உற்பத்தி சார்பான விடயங்களை கவனத்தில் கொண்டு அதற்கான ஒதுக்கீடுகளை அதிகரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். ஆனால் 2017 ஆண்டுக்கான இவ்வரவு செலவு திட்டத்தில் இதற்கான ஒதுக்கீடு குறைவாகவே உள்ளது. அது மட்டுமின்றி மகாவலி அபிவிருத்தி அமைச்சு, நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளும் கடந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை விட குறைவாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. கமத்தொழில் விவசாயத்திற்கான வரவு செலவு திட்டத்தை நாங்கள் நோக்கமிடத்து 2016 54,201 மில்லியன், கிட்டத்தட்ட 2.75 வீதம் மொத்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2017 21,394 மில்லியன், கிட்டத்தட்ட மொத்த வரவு செலவு திட்டத்தில் 1.18 வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறைவாக 32,807 மில்லியன், 1.57 மில்லியன் குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீர்ப்பாசனத்தை பொறுத்தவரையில் 2016 28,078 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. 1.45 மில்லியன் வீதம் 1.45 வீதம் அமைகின்றது. 2017 20,039 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1.10 வீதமாக மொத்த ஒதுக்கீட்டில் அமைகிறது. குறைவாக 8,400 மில்லியன் குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மகாவலியை பொறுத்தவரையில் 2016 69,496 மில்லியன், 3.58 வீதமாக ஒதுக்கீட்டில் அமைந்திருந்தது. 2017 57,623 மில்லியன், 3.17 வீதமாக காட்டப்பட்டிருக்கிறது. குறைவாக 11,872 மில்லியன் குறைவாக காட்டப்படுகிறது. இவ்வகையில் தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் இந்நாட்டின் வறிய மக்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டை கருத்தில் கொள்ளவில்லை என்பதனை இந்த வகையில் காட்டிக்கொண்டிருக்கிறது. இன்று வடக்கு கிழக்கு மக்கள் மீன்பிடி தொழிலையும் விவசாயத்தையும் வாழ்வாதாரமாக கொண்டவர்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று தமது வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியாத நிலையில் உள்ளனர். இவ்வளை இவர்களது விவசாயத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம் நல்லாட்சி என கூறும் அரசாங்கத்துக்கு உண்டு. அதே வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கமச்செய்கை விவசாயத்தை மேற்கொள்ளும் மக்கள் பாரிய பிரச்சனைகளை கடந்த பல காலமாக எதிர்கொண்டு வருகின்றனர். அதற்கு காரணம் ஏற்ற ஒழுங்கமைப்பில் குளங்கள் அமைக்கப்படாமை, வீதிகள் புனரமைக்கப்படாமை, அணைக்கட்டுகள் கட்டப்படாமை, கமச்சைகை முடிவுறும் போது நெல் சந்தைப்படுத்தும் சபை நெற்களை கொள்வனவு செய்யாமை போன்ற பல விடயங்கள் அதற்கு காரணமாக அமைகின்றன. இந்த வகையிலே பவுனதீவு பிரதேசத்தில் காயான்குடான் நல்ல தண்ணியோடை வீதி, செங்கலடி பிரதேசத்தில் ஈரளக்குளம் வீதி 5 கிலோமீட்டர், கிரான் பிரதேசத்தில் குடிவிமலை வீதி 4 கிலோமீட்டர், வாகரை பிரதேசத்தில் தோணிதாட்ட மடு வீதி 3 கிலோமீட்டர், செங்கலடி பிரதேசத்தில் வெள்ளக்கல்லுமலை வீதி போன்ற பல வீதிகள் கமநல விவசாய அமைச்சின் கீழ் புனரமைக்கப்பட வேண்டிய அவசிய நிலையில் இருக்கின்றன. மேலும் வாகரை பிரதேசத்தில் தோணிதாட்ட மடு குளம், திக்கானை குளம், காவேரி குளம், விளாத்தி குளம் போன்றவையும், கிரான் பிரதேசத்தில் ஊத்துக்குளம், தவராஜா குளம், கோப்பாவளி குளம், 46 வில் குளம், 46 வில் முருத்தானை குளம், சணல் குளம் போன்ற 10 குளங்களும் அவசியமாக புனரமைக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளன. செங்கலடி பிரதேசத்தில் ஆலையடி குளம், வெப்புத்தவழி குளம், விசால குளம், வெள்ளக்கல்லுமலை குளம் போன்றவையும், 46 ஏக்கர் குளமும் புனரமைக்க வேண்டியிருக்கின்றது. கிரான் பிரதேசத்தில் பெரியவட்டவான் அணைக்கட்டும், பாலச்சினை பிரதேசத்தில் மூக்கரையன் அணைக்கட்டும் கட்டப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாய அமைச்சின் கீழ் உள்ள 385 குளங்களில் கிட்டத்தட்ட 120 குளங்கள் துப்புரவாக இன்னும் கட்டப்படாத நிலையிலே இருக்கின்றன. இவைகளை கட்டுவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17 கமநல நிலையங்கள் உள்ள வேளையில் கமநல அபிவிருத்தி பிராந்திய அலுவலர்கள் 10 பேர் மாத்திரமே உண்டு. மிகுதி 7 பேரை அமைச்சு விரைவாக நியமிக்க முன்வர வேண்டும். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 345 கிராம அதிகாரிகள் பிரிவுகள் உள்ள நிலையில் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்கள் கிட்டத்தட்ட 23 பேர் மாத்திரமே கடமையில் இருக்கின்றனர். உண்மையிலே ஒரு கிராம அதிகாரி பிரிவுக்கு ஒருவர் என்ற வீதத்தில் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த நிலை இல்லாத காரணத்தினால் உத்தியோகத்தர் குறைவாக இருப்பதனால் உரமானியம் உட்பட கமலலம் சேவை சார்பான பல விடயங்களில் விவசாயிகளுக்கு அவற்றை ஒழுங்காக வழங்குவதில் உத்தியோகத்தர்கள் பாரிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் எதிர்நோக்குகின்றனர். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த பகுதிகளில் ஒரு கிராம அதிகாரி பிரிவுக்கு இருவர் என்ற வீதமும் சில இடங்களில் இருப்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எமது மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளை இவ்வுத்தியோகத்தில் உள்வாங்க அமைச்சு முன்வர வேண்டும் என்றும் இந்த சபையில் கோரிக்கை விடுக்கின்றேன். இன்று நெல் சந்தைப்படுத்தும் சபை கமநல செய்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைவுறும் வேளைகளில் அவர்களின் நெற்களை கொள்வனவு செய்யாததால் கமநல செய்கையாளர்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொள்கின்றனர். இவர்கள் குறைந்த விலையில் தனியாருக்கு நெல்களை விற்பதனால் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே கமக்காரர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கமச்செய்கையை அறுவடை செய்கின்ற போது அதை நியாயமான விலைக்கு கொள்வனவு செய்ய இந்த நெற்சந்தைப்படுத்தும் சபை முன்வர வேண்டும் என்றும் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில காலமாக கமச்செய்கையாளர்கள் யானையின் தாக்கத்தினாலும் வெள்ள தாக்கத்தினாலும் பெரும் நஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர். இவ்வேளை பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு விசேடமான நஷ்ட ஈடு உதவிகளை வழங்க அமைச்சு முன்வர வேண்டும் என்றும் இச்சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மற்றும் மாற்று பயிர் செய்கை முறையை விவசாயிகள் மத்தியில் ஊக்குவிக்கப்படுவதற்கும் அதற்கான மானிய செயற்பாட்டை அதிகரிப்பதற்கும் அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. விவசாய முயற்சியாளர்களின் நலன் கருதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் 75 விவசாய கிணறுகளை வழங்குவதற்கும் அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். பெரும்பாக உத்தியோகத்தர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெரும் பற்றாக்குறையாக இருப்பதனால் அவற்றை தீர்ப்பதற்கும் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் அம்மனடி வாய்க்கால் புதிதாக மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இதற்கு 30 மில்லியன் தேவையாக உள்ளது. இதனையும் பாதகல் மடு அணைக்கட்டு தாண்டாமலையில் இருக்கின்றது, அதனையும் அதற்கு 25 மில்லியன் தேவையாக இருக்கின்றது. இது இவை இரண்டையும் உடனடியாக அமைத்து தருவதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அத்தோடு கண்ணங்குடா தொடக்கம் கொக்கட்டிச்சோலை வரை 9 கிலோமீட்டரும் அம்பலாந்துறை தொடக்கம் பழுகாமம் வரை 8 கிலோமீட்டரும் களுவாஞ்சிக்குடி தொடக்கம் குறுக்கல் மடம் வரை 15 கிலோமீட்டரும் உப்பு நீர் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றன. இதற்கு ஏற்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அமைச்சு முன்வர வேண்டும் என்றும் இந்த விவசாய கமநல அமைச்சை இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்கள் மாவட்டத்திலே மக்கள் விவசாயத்தை தான் கூடுதலாக மேற்கொள்ளுகின்றார்கள். அதற்கு உங்களது உதவி மிகவும் இன்றியமையாததாக இருப்பதனை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து இந்த இதிலே நான் முக்கியமாக எடுத்து கூற வேண்டியது இரண்டாவதாக இங்கு வருகின்ற வரவு செலவு திட்ட விவாதமாக இருக்கின்ற இந்த நீர்ப்பாசனம் சார்பான அமைச்சின் விவாதத்தில் சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உன்னிச்சை திட்டம் பாரம்பரிய வாய்க்கால் முறையிலே இன்று காணப்படுகின்றது. இவ்வாய்க்கால்களை கொங்கிரீட்டிட்டு நவீன முறையில் ஏற்படுத்துவதற்கு இந்த நீர்ப்பாசன அமைச்சு முன்வர வேண்டியிருக்கின்றது. அத்தோடு உருகாமம் கித்துள் இணைப்புக்கு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்தமைக்கு அரசுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றி தெரிவிக்கின்றோம். இதற்காக 13,000 மில்லியன் ரூபாவை வழங்கிய பிரான்ஸ் அரசாங்கத்திற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்த இடத்திலே நன்றி தெரிவிக்கின்றேன். வாகரை பிரதேசத்தில் உள்ள கட்டுமுறை குளம் திருத்தப்படும், வேலை நடைபெறுகின்றது. இவ்வேளை அதன் அருகில் உள்ள ஆண்டாங்குள பகுதிக்கு மாரி காலத்தில் செல்ல முடியாத அளவு பெரும் பிரச்சனையை மக்கள் எதிர்கொள்கின்றனர். எனவே நீர்ப்பாசன அமைச்சு கட்டுமுறிவு ஆண்டாங்குளம் இணைப்பு பாலம் ஒன்றை அமைக்க முன்வருமாறும் கோரிக்கை விடுக்கின்றேன். கதிரவழி பிரதான வீதியிலிருந்து கட்டுமுறை குளத்திற்கு செல்லும் நீர்ப்பாசன திணைக்கள வீதியானது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கான்கிரீட் இடப்பட்டுள்ளது. மிகுதியாக 14 கிலோமீட்டர் கான்கிரீட் இடப்பட வேண்டியுள்ளது. இதை மிக விரைவாக அமைச்சு மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதனால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் பாரிய பிரச்சனைகளை போக்குவரத்து சார்பாக எதிர்நோக்கி வருகின்றனர். வெள்ளாவளி பகுதியில் உள்ள நவகிரி குளம் உயர்த்தப்பட வேண்டியுள்ளது. அந்த நவகிரி குளம் உயர்த்தப்படுமாக இருந்தால் அங்கு பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நன்மை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கான ஆய்வை அமைச்சு மேற்கொண்டு அக்குளத்தை உயர்த்துவதற்கும் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதேபோல் இழுப்படிச்சேனை பாய்ச்சல் வாய்க்கால் ஏற்பாடு செய்யப்பட வேண்டியுள்ளது. அதனையும் ஆய்வு செய்து அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள ஆறுகள் எல்லாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு பாரிய இயந்திரங்களை வழங்கினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்கு சாதகமாக அமையும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்து மகாவலி அபிவிருத்தி அமைச்சு சார்பாகவும் சில விடயங்களை கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் காணப்படும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளில் அண்மையில் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிலும் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலும் அடங்குகின்ற அதாவது மயிலத்தமடு பெரிய மாதவனை ஆகிய பகுதிகளில் அம்பாறை புலனர்வை மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்ட வகையில் முன்னைய அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் அத்துமீறி குடியேற்றப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் வனக்காணி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் வலதுகரை பகுதி காணியாகும். மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை இதற்கு அதிகார சபையின் எந்த அனுமதியும் இன்றி இந்த அத்துமீறிய குடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது. அது தவிர குடியேறிய மக்களில் 20 குடும்பங்களுக்கு மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் பிக்கு அம்பிட்டிய சுமணரத்ன தேரோ அவர்கள் தனது ஏற்பாட்டில் வீடுகளை அமைத்துக் கொடுத்துள்ளார். மகாவலி அபிவிருத்தி சபையின் அதிகார எல்லைக்கு உட்பட்டு அவர்களின் காணியில் அவர்களின் எந்த அனுமதியுமின்றி இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. இப்பகுதி மகாவலி வாய்க்கால் வரும் பகுதியாக இருக்கின்றது. இவ்விடயமாக மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு விடுத்த வேண்டுகோளில் அவர்கள் இவ்வாறு அத்துமீறி குடியிருப்பவர்களை வெளியேற்றுவதாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். இது சார்பாக மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைத்த மடலிலும் கூட ஜனாதிபதி சாதகமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இவர்களை வெளியேற்றுதல் சார்பாக எனவே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை மிக விரைவாக இவ்வாறு உங்களை மீறி அத்துமீறி குடியேறியிருக்கின்ற அந்த வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் இந்த சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். மகாவலி அபிவிருத்தி சபையின் கீழ் உள்ள காணிகள் பொதுவாக இணை வீதாசாரத்தின் அடிப்படையிலேயே பங்கிடப்பட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் குடியேற்ற திட்டங்கள் நடைபெறுவது மகாவலி அபிவிருத்தி சபையின் மூலம் இன வீதாசாரத்துக்கு அப்பாற்பட்டதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரை ஒரு தமிழருக்கும் கூட இவ்வதிகார சபையின் கீழ் குடியேற்றத்திற்கான நிலம் வழங்கப்படவில்லை. பாகரை பிரதேசத்தில் ஓமடியாமடு கிராமத்தில் முன்பு வாழ்ந்த மக்களே தற்போது அந்த பகுதியிலே குடியேறியிருக்கின்றார்கள் என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இவ்வேளை மகாவலி அபிவிருத்தி அமைச்சு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல ஏக்கர் காணிகளை வைத்திருக்கின்றது. ஆனால் அது சார்பான எந்த விவரத்தையும் எத்தனை பேர் மகாவலி அபிவிருத்தி சபையின் கீழ் குடியேற்றப்பட்டுள்ளார் என்ற விவரத்தையும் அவர்கள் மாவட்ட செயலகத்திற்கோ அல்லது அந்த எல்லைக்கு உட்பட்ட பிரதேச செயலகத்துக்கோ வழங்கவில்லை. இதில் பாரிய சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வெளிக்கந்தையிலே அலுவலகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் மறைமுகமாக எங்களது மாவட்டத்தின் இன வீதாசாரத்தை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. ஆகவே மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற பிரதேச செயலகத்திற்கும் காணி சார்பான விடயங்கள் மற்றும் யார் குடியேற்றப்படுகின்றார்கள் என்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும். அத்தோடு பிரதேச செயலாளரையும் மாவட்ட செயலாளரையும் இணைத்து இந்த செயற்பாடுகள் நடைபெற வேண்டும் என்பதனை இந்த சபையிலே வலியுறுத்துகின்றேன். அதற்கு மேலாகவும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒரு அலுவலகத்தை எங்களது மாவட்ட செயலகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கின்றேன். வெளிக்கந்தையில் இருப்பதனால் என்ன நடக்குது என்று கூட எங்களுக்கு தெரியாத நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே இந்த நல்லாட்சி என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் கடைபிடிக்குமாக இருந்தால் இது உண்மையிலேயே நல்லாட்சிக்கு வித்திடக்கூடியதாக அமையும் என்கின்ற செய்திகளையும் இங்கு கூறிக்கொண்டு இந்த எங்களது பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் ஏற்ற விவசாய உபகரணங்கள் விவசாய வசதிகளை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கடந்த கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் விசேட திட்டங்களையும் ஏற்படுத்தி கிழக்கு மாகாண சபைக்கும் அது சார்ந்த அமைச்சருக்கும் கூடிய நிதிகளை வழங்கி அந்த விவசாயிகள் சார்ந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று விவசாய அமைச்சரையும் அதேபோன்று கிழக்கு மாகாண சபைக்கு நீர்ப்பாசனம் சார்பாக கூடிய நிதியை வழங்கி அந்த கிழக்கு மாகாண மக்களின் அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் நீர்ப்பாசன அமைச்சிக்கும் எனது வேண்டுகோளை கூறி இந்த இடத்திலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Thank you very much. Honorable Abdullah Maruf, you have 3 minutes.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த முக்கியமான பிரச்சினையிலே நான் பேசுவதற்கு சந்தோஷம் அடைகின்றேன். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே எங்களுடைய கலுகங்கை திசை திருப்பும் திட்டத்தை, குரங்குபாஞ்சான் திட்டத்தை, கண்டைக்காடு தீநேரி 8,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிக்கு வருகின்ற வருடம் நீர்ப்பாசன பூர்த்தி செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அத்தோடு திருமலை மாவட்டத்தினுடைய நீர் விநியோகத்தை மகாவலி கங்கை கடலிலே சங்கமிக்கின்ற அந்த தண்ணீரை மாவட்டத்தில் பூர்ணப்படுத்தி அதற்கான ஒரு திட்டத்தை, கண்டக்காடு வாட்டர் சப்ளை திட்டத்தையும் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அன்று ஜனாதிபதி அவர்கள் வருகையின் போது உடைந்த குளிஞ்சக்கனி பாலத்தை வருகின்ற வருடம் ஆரம்பித்து வைப்பதற்கும் எங்களுக்கு உத்தரவிருக்கின்றார்கள். இந்த விடயங்களுக்காக ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இங்கு இந்த சபையிலே மேலான சபையிலே பிழையான வழி நடத்துவதற்கு கௌரவ உறுப்பினர்கள் TNA சார்ந்த சார்ஸ் அவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த பைசல் முஸ்தபா பைசல் காசிம் அவர்களும் இங்கு தாராபுரத்தை பற்றி பேசுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தாராபுரம் குளம் என்பது தாராபுரத்துக்கான அந்த நீர் அதாவது திட்டத்துக்காக 150 மில்லியனை ஒதுக்கியிருப்பதாக ஒரு பிழையான வழிகாட்டலை ஜனாதிபதிக்கு எடுத்துச் சொல்ல முயல்கின்றார்கள். 1989 வரையும் கோரக்குளம் என்கின்ற அந்த குளத்திலே தாராபுர பகுதியிலே அன்று 137 ஏக்கருக்கு மேல் செய்த அந்த காணி 90 அவர்களை பலவந்தமாக வெளியேற்றிய பிறகு அந்த மக்களால் இன்று அந்த குளம் செய்ய முடியாமல் இருக்கின்றது. இந்த திட்டத்திற்காக தாராபுரத்தை தனது பிறந்தகமாக கொண்ட மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ரிஷாட் பதுதீன் அவர்கள் தன்னுடைய மண்ணுக்காக அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக ஒரு நிதியை கேட்கின்ற போது மன்னாரில் இருக்கின்ற மன்னாருக்கு வெளியே இருக்கின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் மதிக்கத்தக்க ஒரு தலைவரை இந்த சபையிலே அவமானப்படுத்த நினைக்கின்ற போது உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக் கொள்கின்றீர்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், 90 வருவை நீங்கள் போக்குவதற்கு இந்த 150 மில்லியன் எல்லாம் போதாது. தாராபுரம் மட்டுமல்ல, மன்னார் பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கு ஆயிரக்கணக்கான மில்லியன்கள் வேண்டும், பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வேண்டும். அவர்களுடைய புனரமைப்புக்கு அந்த மக்களுடைய மண்ணிலே பிறந்த அந்த மக்களுடைய குலத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அந்த கோரக்குளம் பிரதேசம் 137 ஏக்கரை அவர்கள் செய்ய முடியும் பண்ண முடியாத அளவுக்கு
இருக்கின்ற போது point of order.
I was pointing out my name, which I have spoken about Tharapuram. But that is the day I spoke. His party leader was talking, he's talking about his party leader. But I was talking not to give money. Beyond that, it's a more important project only in Pothuvil, Hedoya project.
They are not I'm much, sorry, that's not a point of order.
That's what I want to point.
You can.
Gaurav Urupina avargale, ippozhudhu indha Sri Lanka Muslim Congress udaiya parliament urupinargalukkum இந்த டிஎன்ஏ பாராளுமன்றத்திலே இருக்கின்ற சில உறுப்பினர்களுக்கும் கிளிகொண்டிருக்கின்றது. எங்களுடைய அமைச்சர் ரிஷாத் பதீன் அவர்கள் நாடளாவிய ரீதியாக இன்று பேசப்படுகின்ற ஒரு மனிதராக சமூகத்தினுடைய குரலாக அவர்கள் திட்டமிடுகின்ற அவர்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற போது முஸ்லீம் காங்கிரஸ் உடைய டிஎன்ஏ உடைய ரகசிய பேச்சுவார்த்தைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் பகிரங்கமாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட முடியாது, வடகிழக்கிலே வாழ்கின்ற மக்கள் அவர் வடக்கிலே பிறந்த ஒரு மகன், கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் கிழக்கிலே தனியாக வாழ வேண்டும், வடக்கிலே இருக்கின்றவர் முஸ்லீம்கள் தமிழ் சிங்கள மக்களோடு இணைந்து வாழ வேண்டும், வடக்கிலே இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் சிங்கள
மக்களோடு வாழ வேண்டும் என்று
நினைக்கின்ற அந்த அவருடைய அவர் அதற்காக இவர்கள் பிழையான கருத்துக்களை இந்த சபையிலே கூட நினைக்கின்றார்கள். உங்களுடைய ரகசியமான ஒப்பந்தங்கள் அத்தனை மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சேமத் பெருமணி உங்களுடைய பிரதேசத்துக்கு அபிவிருத்திக்கு மணிவனுமாக பணமனுமாக இருந்தால் அவரிடம் கேளுங்கள், தாராளமாக தருவார்கள். அதற்காக தாராபுரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய மக்களுடைய தலைவருடைய பெயரை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நீங்கள் யார், இந்த சமய உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அந்த தலைவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரகசிய ஒப்பந்தங்கள் என்ன என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு கூறுங்கள். இன்று வெளிப்படையாக கூறுகின்ற ஒரு தலைவர், மக்களை மதிக்கின்ற ஒரு தலைவர் வெறுமனே கத்த வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் உங்களுடைய வங்குரோத்துத்தனத்தை
பாராளுமன்றத்தில்
காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று தாராபுர மக்கள் அவர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்தவர்கள். அவர்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு சிறு மணி ஒரு சிறிய தொகை ஒதுக்கப்படுகின்ற போது ஜனாதிபதிக்கு பிழையான முறையை காட்ட
முனைகின்றீர்கள்.
மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். வருகின்ற போது ஒரு தேர்தல் வருகின்ற போது தெரியும் அங்கே என்ன நடக்கப் போகின்றது என்று. அவருடைய கட்சியிலே இன்று முல்லைத்தீவுலே வள்ளியிலே பல
உள்ளாட்சி
மன்றத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள்
Honorable Nawabi, I have given you the mic. Commence your speech. Honorable Nawabi.
Thank you, member, for giving this opportunity. Especially today's ministerial which is most of it regarding my elected. Regarding the agriculture issue, I'm very happy to say 50 million rupees have been allocated for transplanters, hand weeders. 400 million have been allocated for drip, sprinkler irrigation. So this is a big amount. Honorable Minister is not here. Anyway, I have to point out there are 16,000 acres of agricultural lands planted in Kalpiti area. This area has been actually neglected right from the start. We have been, in fact, apart from cabbage, beetroot, all other items, all other vegetable, all other fruits, everything is cultivated in the area, but the due respect or the it has not reached. But my request, I'm sure last year too I gave the idea to the Honorable Minister where we have to help these farmers, 16,000 acres, help these farmers by providing them drip irrigation. Then we'll have to form Adarsh and Gammane. The people are prepared to sort of fall in line so that, you know, the organized cultivation must be there. Like, for instance, like Nurelia. merely where they organize and start cultivating either potatoes or any other items in September, October, then it is all organized. But this is completely disorganized in Kalpit area. Money, actually whatever money that is spent, it's going waste there. So I requested the minister last year, similarly this year too, I am requesting him and the authorities also, I am prepared to help them to organize each village as a Adarshana Gammanaya, and for us to prepare providing them with drip irrigation, then other things like weeders and so on. So if that can be done, I'm sure those farmers can benefit, and also the prices also can go up. Definitely, now I can remember last year they were promised with a cool room, warehouse. This year too, I'm making the same request for people to have this cool rooms there, because all vegetable produced are collected at Norachola, and sometimes by the end of the day, when there are excess stock, the prices go down. Therefore, I request the minister, I am prepared to help. In addition, we can change the situation, because our cultivation there, it's a very sandy soil. Therefore, we have to water more regularly, we have to water, and more fertilizer is used. If you can convert that to compost fertilizer, and also if you use this drip irrigation, their cost will come down. Therefore, I request the Honorable Minister and the officials who are present there to look into that. I am prepared to help, because 16,000 acres and they are not benefited. Then
you have two more minutes, Honorable Member.
Then I also thank the Minister of Plantation for, especially regarding coconut, the interest he is taking right around the island. Even my district, plenty of coconut seedlings are given, and lately he has started issuing seedlings to the school children and requested them, by the time they grow and come out of the schools, the trees will be planting. But one problem, Honorable Minister, the private people like us, we are helping you, but I am sad to say big companies, JEDB, Chilau Plantation, Kurnagala Plantation, they are not at all helping you, because 50 to 65% of the land are empty. But because this I'm sure 1992 we started this plantation companies, and during the last government they have neglected 60% of the land up there. Therefore, I request you for each company, because finding seedling is no problem. Each estate can produce its own seedling. Within 8 months, it will be germinated and they plant. Therefore, please look into it, because as I told you earlier, comparing rubber, tea and coconut. Now, coconut has become a consumption product. 50% of the mills are closed today. Oil mills are closed today. DC mills are closed because we don't have the raw material. So if you sort of concentrate and make these people, these companies to, I'm in the committee also, I can help you. As I told you, we have to start replanting. So by 5-6 years, we can reach the target. In addition, I must thank you, because you have organized this automated commodity exchange. Normally they have the manual auction by which people are not benefited.
Please wind up now, Honorable Member.
I mean, finally, I must thank the President yesterday, because regarding the environmental removal garbage, he generally took a decision not to sort of transfer from one place. Now, earlier they were trying to transfer this garbage from Colombo to Putlam, but yesterday the President stated that the permanent solution will be made, and that it will be sort of the problem will be solved then and there. Therefore, can I
please conclude? No, I have given you enough time.
Okay, right. Thank you.
Thank you, Honourable Mansoor. You have 3 minutes.
Bismillahir Rahmanir Rahim. Kamatolil. மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் அமைச்சுக்கள் தொடர்பான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்திலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, இந்த விவாதத்திலே குறித்த அமைச்சர்கள் தொடர்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒதுக்கீடுகள் சம்பந்தமாக பேசுவதற்கு மீதம் போதாது என நினைக்கின்றேன். குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேச விவசாயிகள் நன்மை அடையக்கூடிய வகையிலே உருகாமம் கித்துள் வாவிகளை இணைத்து பாரிய நீர்த்தேக்கம் ஒன்றினை உருவாக்குவதன் மூலமாக அப்பிரதேச விவசாயிகளுக்கான நீண்டகாலமாக இருந்த நீர்ப்பாய்ச்சல் பிரச்சினையை தீர்க்கும் முகமான ஒரு திட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் எங்களுடைய அமைச்சர் ரவிகருணநாயக் அவர்களையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். அதேபோல எங்களுடைய தலைவர் அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய பொத்துவில் லாகுகல பானம சியம்லாண்டுவ போன்ற பிரதேசங்களிலே நீண்டகால தேவையாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சினையை தீக்கி வைக்கும் முகமாக அதனை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே பாரிய நிதியொதுக்கீட்டை செய்து ஹெடோய நீர்த்தேக்க திட்டத்தின் மூலமாக இப்பிரதேசங்களுக்கான குடிநீர் திட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு உரிய ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காகவும் எங்களுடைய நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சரை நான் பாராட்ட விரும்புகிறேன். அதேபோன்று தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, இந்த நீர்ப்பாசன திணைக்களத்தின் மூலமாக எங்களுடைய விவசாயிகள் அடைந்து வருகின்ற நன்மைகள் குறிப்பிடத்தக்க தாராளமான விடயங்கள் இருந்தாலும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிலும் சம்மாந்துறை என்னுடைய பிரதேசம் ஏறக்குறைய 25,000 ஏக்கர் காணிகளை கொண்ட பிரதேசமாக காணப்படுகிறது.
No, I have 5 more minutes allocated.
No, no, you have only 4 minutes.
Allocated for Rauf Hakim.
Sorry, you have only 4 minutes. I don't have the list with me. The according to the list, you have only 4 minutes.
It's okay.
I can't do this.
5 minutes time allocated for Rauf
Hakim. No, I have not been informed. Please conclude your speech now.
No, Honorable. No, I have already keep the secretary informed.
I have not been informed. At the beginning of your speech, I told you that you have only four minutes.
Honorable presiding member, I am sure that he won't come. He wanted me to get the time allocated for him. Yeah. Yes, please. Yeah. The time, 5 minutes time allocated for Honorable Rauf Hakim can be allocated for me according to his wish.
If Honorable Rauf Hakim is not going to speak, you can take that time.
Yeah, okay.
Right.
Thank you. அந்த சம்மாந்துறை 25,000 ஏக்கர் காணிகளுக்கு மேலான காணிகளை கொண்ட பிரதேசத்திலே காணப்படுகின்ற பிராந்திய நீர்ப்பாசன பொறியாளர் காரியாலயத்திலே அந்த பிரதேச விவசாயிகளுக்கு அடிக்கடி தேவைப்படுகின்ற வேலைகளை செய்து முடிப்பதற்கான இயந்திராதிகள் இல்லாத ஒரு பாரிய குறையொன்று இருக்கிறது. அதற்கான ஒரு ஏற்பாட்டை குறித்த எங்களுடைய நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதேபோல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த விவசாய அமைச்சிலே பல்வேறு புதிய திட்டங்களை இந்த வருடத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே வெற்றி காணிகளாக இருக்கிற காணிகளை விவசாயிகளுக்கு விடுவிப்பதன் மூலமாக அந்த காணிகளிலும் பயிர்களை செய்ய ஊக்குவிக்கின்ற ஒரு திட்டம் இன்று அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரம் ஏற்கனவே விவசாயம் செய்த காணிகளை விவசாயம் செய்ய முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறது குறித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த பாராளுமன்றத்திலே அதுவும் நல்லாட்சி உருவாகியதன் பிற்பாடு தெரிவித்தும் இதுவரை அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படாமை எங்களுடைய பெரிய கவலையை தோற்றுவித்திருக்கிறது. இருப்பினும் நேற்று அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே அவருடைய அமைச்சின் கீழ் இருக்கிற நிறுவனங்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்வதற்கு அன்னாருடைய தலைமையிலே ஏற்பாடு செய்த கூட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற இந்த காணி பிரச்சனைகளை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை எங்களுடைய தலைவர் அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க அதனை ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு அவருடைய தலைமையிலே சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், குறிப்பாக வனவள பாதுகாப்பு திணைக்களத்தை அழைத்து சம்பந்தப்பட்டவர்களை மலைத்து அதற்கான தீர்வினை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த வாக்குறுதிக்காக அதிமேதக ஜனாதிபதி அவர்களை நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல இந்த பிரச்சனையை அதி விரைவாக தீர்த்து வைப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற அம்பாறை மாவட்ட முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக அவசரமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதேபோன்று விவசாயிகள் எதிர்நோக்குன்ற பாரிய ஒரு நீண்டகால பிரச்சனைதான் காட்டு யானை பிரச்சனைகள். இந்த காட்டு யானையினுடைய பிரச்சனை இதுவரை தீர்க்கப்படாத காரணத்தினால் சேனை பயிர் செய்தவர்கள், உப உணவு பயிர் செய்தவர்கள், மேட்டில பயிர் செய்த எல்லா விவசாயிகளும் அந்த விவசாயத்தை கைவிட வேண்டிய நிற்கதியா நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான விவசாயிகள் ஏற்கனவே கைவிட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி நெல் விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் கூட அவருடைய விவசாயங்களை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. விவசாய காலம் முடிந்த காலத்துக்குள்ளே யானைகள் அத்துமீறி மிக தாராளமாக தங்களுடைய வயல் பிரதேசங்களிலே ஊடுருவதனால் அந்த பாய்ச்சல் வடிச்சல் வாய்க்கால்கள் அழிந்து சீரழிந்து அவைகளை சீர் செய்வதற்கு பல ஆயிரம் ரூபாய்களை செலவழி செய்ய வேண்டிய நிற்கதியான நிலைமையில விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, மிக அவசரமாக இந்த நல்லாட்சியிலே இந்த யானை பிரச்சனைக்கான தீர்வும் மிக சரிவர மிக அவசரமாக காண்பதன் மூலமாக விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அனைத்துக்கும் நிச்சயமாக தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
கரு உதய கமாப்பில மந்திரித்தும் அபுதமான வினாடி நாமே
கரு சபாபத்துமணி பரிசர அமாத்தியாசே திபின பரிசர கீதே அபூர்வ வதனக் திபினோ மகே ஹுஸ்மென் பவா பரிசரய நிவேவா அப்படி தண்டவா உஸ்மகந்தி தீவின கார்பன் டை ஆக்சைட் பிரமாணேட வடா அப்படி பிட்டகர்ண உஸ்மித்தின கார்பன் டை ஆக்சைட் பிரமாணே வெடி கார்பன் டை ஆக்சைட் கியன்னே கோலிய உணுசும இயலையாமட தாயக்கவன வாயுவா ஏனாம் கோமத ஹெலன உஸ்மென் பரிசரே நிவன்னே மட்டமே பிரச்சனை ஏத்திவுனா இனிசமே கீதே லிவ அரிசே நவபுத்து சூரியன் ஹமுவில மம ஹெவ்வா ஒபுத்துமா மே பதே நதாஸ்கலே குமக்து கேலா எத்துமா கியனவா மம மெய் நதாஸ் கரே ஹமோம ஹுஸ்ம அறம் பிட்டகர்ணக ஜீவித காலே புராம கரணம் ஹுஸ்ம வெஹெலன வாரய குவாரய பாசா பரிசரே நிவேவா கேனக பாவனாவக் வகே சிதே அதிகரீம தமாய் மகே மே அரமுன உனே கேலா கரு சபாபத்துமனி அப்பே ரட்டே ஜனதாவ ஹெலன ஹுஸ்ம அக்வாத்தா பரிசரே நிவேவா கேல ஹித்துவனங் பரிசரே நிவன்னட கட்டியுத்து கலானங் அது அப்பிட மே பரிசர வினாசன் கன மெசே கதா கரண்ட வெண்ணினே பரிசர சம்ரக்ஷண கிரியாவளிய பிலிபந்த திபின ஜாத்தியந்தர தத்தியன்ட அணுவ ஸ்ரீலங்காவே சுவர்ணமய யுகயக் பவட மஹிந்த ராஜபக்ச யுகே பத்தினோ ஏ வெண்ணி கோமது கரு சபாபத்துமணி மஹிந்த ராஜபக்ச மத்துமாக அவுருது நவே துல ஸ்ரீலங்காவே ஏக புத்கல ஆதாயம டொலர் தாசே சிட துந்தாச தக்வா துங்குனேக்கி வர்தனே உனா மே சமஸ்த லோகேம අපි දන්නවා සංවර්ධනයේ සිදු කිරීමේ ප්‍රතිඵලයක් විදිහට වැඩි වැඩියෙන් ඉන්ධන දාහනය කරන්න වෙනවා වැඩි වැඩියෙන් වාහන භාවිතා කරන්න වෙනවා වැඩි වැඩියෙන් කර්මාන්ත ශාලාවල වැඩ කරන්න වෙනවා ඒ ප්‍රතිඵලයක් විදිහට පරිසරයට කාබන් පිට වෙනවා අපි ඒක ගණන් කරනවා ඒක පුද්ගල කාබන් විමෝචනය සමස්ත ලෝකෙම ඒක පුද්ගල කාබන් විමෝචනයේ මෙට්‍රික් ටොන් එකට අඩුවෙන් පවත්වාගෙන ඒක පුද්ගල ආදායම ඩොලර් 3000 ඉක්ම වූ ලොව එකම රට ශ්‍රී ලංකාවයි ඒ කියන්නේ ශ්‍රී ලංකාව තිරසර සංවර්ධනයේ පිළිබඳ සමස්ත ලෝකයටම ආදර්ශයක් හැබැයි එහෙම තිබුණට 2014 වසර වෙනකොට පරිසර වේදීන් පැවති ආණ්ඩු දෙරේව උද්ඝෝෂණ කරන්න පටන් ගත්තා කොළඹ වරාය නගර ව්‍යාපෘතිය දෙරේව උද්ඝෝෂණ කළා ඌවේ උමාවේ ව්‍යාපෘතිය දෙරේව උද්ඝෝෂණ කළා ඒවා පසුගිය ජනාධිපති වර්ණයේදී මේ රටේ පරිසර වේදීන් වගේම පරිසර හිතකාමී පරිසරයට ලැබි තරුණ තරුණියන්ද හංසයාට ඡන්දෙ දුන්නේ මේ උද්ඝෝෂණවල ප්‍රතිඵලයක් විදියට ඊට පස්සේ මොකද වුණේ ගරු සභාපතිතුමනි වරාය නගර ව්‍යාපෘතිය නතර කළ බව ඇත්තයි ඕන් ඒක මූල්‍ය නගරය කියලා ආපහු පටන් ගන්නවා එතෙන්දි කරනවා EIA රිවියු එකක් එහෙම නැත්නම් පරිසර බලපෑම් ඇගීම පිළිබඳ යලි විවරණයක් කරලා පරිසර කළමනාකරණ වැඩසටහනක් හදනවා පරිසරයට සිදුවෙන බලපෑම අවම කරන්න. දැන් මොකද්ද සිදුවෙන්නේ? වෙච්ච ප්‍රමාදය මගහැරගන්න එදාට වඩා දෙතුන් ගුණයකින් අද වරාය නගර ව්‍යාපෘතිය ඉස්සරහට යනවා. අර හදපු පරිසර කළමනාකරණ වැඩසටහන අද පැත්තක. ඒ ගැන කිසිම අවධානයක් නැහැ. එයි ප්‍රතිඵලයක් විදියට. වෙරළබඩ මුහුදේ වැලි හැරීම නිසා තමන්ගේ දීවර කර්මාන්තය කරගැනීමට නොහිකි වෙලාය කියලා. පවුල් 2000ක් විතර මේකෙන් ජීවිකාව අහිමි වෙලා කියලා අපි දැක්ක පවුගේ කාලේ පාරට බැල උද්ඝෝෂණ කරනවා. ඔවුන්ට ලබා දෙ ඔවුන්ගේ ජීවිකාව අහිමි වීම සම්බන්ධයෙන් වන්දියක් ලබා දීම ඕ වැඩසටහනක් එතන තිබුණේ නැහැ. ඒ නිසාද පරිසරයට ඇති වෙන බලපෑම කළමනාකරණය පිළිබඳ සකසම වාර්තා ගැන කිසිම අවධානයකින් තොරවයි වරාය නගර ව්‍යාපෘතිය ඉදිරියට යන්නේ. මේ සභාවේදීක මූල්‍ය නගරය ලෙස හැඳින්වුවත් ගරු සභාපතිතුමනි තාමත් චීන සමාගම නාමපෝරේ සඳහන් කළා නම් තියෙන්නේ වරාය නගරය කියලාම තමයි. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි තවත් මාධ්‍ය සංදර්ශනයක්. පත්තරේ බැලුවම රූපවාහිනිය බැලුවම අපි දකිනවා සූර්ය බල සංග්‍රාමයේ. සූර්ය බලය වෙත රට නැඹුරු කිරීමේ ක්‍රියාවලිය දැන්වීමේ හැටියට නම් හරිම ශෝක්. හැබැයි මහ පොළොවේ මොකද වෙන්නේ? දියත උද්‍යානය ඇතුළුව අපි හදපු නාගරික විවේක ගන්න ස්ථාන ඇවිදින ස්ථානවලට ආලෝකය ලබා දුන්නේ සූර්ය බලය. අද ඒවා එකින් එක ඉවත් කරමින් විදුලි බල පද්ධතියෙන් ආලෝකය ලබා දෙන්න කටයුතු කරමින් තිබෙනවා. ඔන්න සූර්ය බල සංග්‍රාමයේ ප්‍රගති වාර්තාව. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි පෞගිය අයවැයේදී මුදල් ඇමතුමා කිව්වා හීලියම් වලින් වැඩ කරන හයිඩ්‍රජන් වලින් වැඩ කරන සම්පූර්ණයෙන්ම විදුලිය වැඩ කරන මෝටර් රථවලට සම්පූර්ණ බදු සහනයක් දෙනවා ආනයනය කිසිම බද්ධකින් තොරව රටට ගේන්න ඉඩ දෙනවා කියලා. මම පොඩ්ඩක් මේක හොයලා බැලුවා. හොයලා බලද්දී ගරු සභාපතිතුමනි හීලියම් සහ හයිඩ්‍රජන් වලින් වැඩ කරන එකම වාහනයක්වත් ලංකාවට ගෙනල්ලා නැහැ. ගෙනල්ලා නැහැ නෙවෙයි ගේන්න බෑ. ඇයි ඒ? තාම වාණිජ මට්ටමින් එවිනි වාහන වෙළඳපොළට හඳුන්වා දී නැති නිසා. මාධ්‍ය සංදර්ශන පරිසරය රැකීම පිළිබඳ. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි විදුලි බලයෙන් දුවන මෝටර් රථ. ඒක ලෝකේ තියෙනවා. මමත් හරි ආසයි මේකක් තියාගන්න. හැබැයි මංගාව තියෙන්නේ දෙමුන් මෝටර් රථයක්. උදේ පාන්දර වැඩ දුවනවා විදුලියෙන් කිලෝමීටර් 35ක් 40ක් තමයි චාර්ජ් වෙලා තියෙන්නේ. ඊට පස්සේ පෙට්‍රල් වලින් දුවන්න තිබුණේ නැත්තම් මට මහාමග නතර වෙන්න සිද්ධ වෙනවා. අද අපේ රටේ විදුලි මෝටර් රථ ප්‍රවර්ධනය කරන්න ඕනි කිව්වට ඒක රීචාර්ජ් කරගන්න තැන නැවත විදුලි බලය ලබා ගන්න මධ්‍යස්ථාන ලංකාවේ කොතනවත් පිහිටවලා නැහැ. මුදල් ඇමතුමා විදුලි බලයෙන් ක්‍රියා කරන මෝටර් රථවලට මෙදාපාර කියනවා අනිත් වාහන විකුණද්දි කාබන් බද්දක් තියෙනවා පරිසරයට කාබන් විමෝචනය කරන නිසා. විදුලි බලයෙන් දුවන මෝටර් රථවලට ඒ බද්ද නැහැ කියලා. මේක කාබන් බද්දක් නෙවෙයි ගරු සභාපතිතුමනි. ආණ්ඩුවට ආදායමක් උපය ගන්න කරපු තවත් උප්පර වැටියක්. එහෙම නැත්තම් විදුලි බල කාර් ප්‍රවර්ධනය කිරීම සඳහා අනිකුත් කාර්වලට බද්දක් හඳුන්වා දෙනවා නම් මුලින්ම අර රීචාර්ජ් සෙන්ටර්ස් විදුලි බලය යලි ලබා ගැනීමේ මධ්‍යස්ථාන රට පුරා පිහිටවලා විදුලි කාර් රටට ගේන්න අවශ්‍ය යටිතල පහසුකම් සැකසිය යුතුයි. එහෙම කිසිවක් නොකර මේ ආකාරයෙන් බද්ද විතරක් හඳුන්වා දීමෙන් තේරුම් ගන්න පුළුවන් ආදායම් ඉපයීමක් මිසක් පරිසර සංරක්ෂණයක් පිළිබඳ අංශු මාත්‍රික අදහසක් මුදල් ඇමතුමාට නැහැ කියලා අර හයිඩ්‍රජන් හීලියම් කාර් යෝජනාව වගේම තමයි මේක.
තව විනාඩි දෙකක් තියෙනවා ඔබතුමාට.
සභාපතිතුමනි, ඒ වගේම අවසාන විනාඩි දෙකින්ද කියන්න ඕනි, අපිට මේ පෞගේ කාලේ අපි දැක්කා පස් ගල් වැලි කියන පරිසර ත්‍රිත්වයම මහා පරිමාණයේ විනාශ කිරීම ගැන රටේ මහා සාකච්ඡාවක් ආවා. අවසානයේ රටේ පරිසර අමාත්‍ය ධුරය දරන අතිගරු ජනාධිපතිතුමා මාධ්‍ය ඉදිරියට ඇවිල්ලා කිව්වා කෑගල්ල පැත්තේ පස් කන්දක් කපලා අයින් කරද්දී මම දන්නේවත් නැහැ නේ කියලා. අද අපේ ගංගාවල ගරු සභාපතිතුමනි ගඟේ ජලය මහමූද දෙසට ගලනවා කියලා අපට උඩින් පේන්නේ. හැබැයි අනිත් පැත්තේ මූදේ ජලය රට මැදට ගංගාවක් විදියට අර ගඟට යටින් ගලනවා. මයිඅංගරේ පැත්තේ කරදිය මාළු හම්බෙන තත්ත්වෙටම මහවැලි ගඟට යටින් ගඟක් රට ඇතුළට කරදිය අරන් එනවා. කොහොමද ඒක උනේ? වැලි හැරීම නිසා. ඒ නිසා අතිගරු ජනාධිපතිතුමන් එතුමාගේ තීන්දුව උනේ මොකක්ද? මගෙන් අහන්නේ නැතුව මම අත්සන් කරන්නේ නැතුව ගල්වලට වැලිවලට පස්වලට මීට පස්සේ බලපත්‍ර දෙන්න බෑ. බැලුවම හරි ලස්සනයි කතාව. හැබැයි ගරු සභාපතිතුමනි දවසකට රට පුරා දහස් ගණනක් මේ බලපත්‍ර නිකුත් වෙනවා. රටේ පරිසර ඇමති කියන්නේ නිකම් කෙනෙක් නෙවෙයි, අතිගරු ජනාධිපතිතුමා, ආරක්ෂක ඇමතිතුමා. ඒ නිසා මේක ප්‍රායෝගික නෑ. එහෙනම් අපිට අවශ්‍ය වෙන්නේ මාධ්‍ය සංදර්ශන නෙවෙයි. මම පරිසර අමාත්‍යාංශය ගැන හොඳට දන්නවා. මම පරිසර අමාත්‍යාංශයේ ජ්‍යෙෂ්ඨ උපදේශක විදිහට කාලයක් වැඩ කරා. ඒ වගේම පරිසර අධිකාරියේ සභාපතිවරයා විදිහට වැඩ කරා. ඒ අමාත්‍යාංශයේ ඒ ආයතනවල උගත් දක්ෂ කාර්යක්ෂම නිලධාරීන් පිරිසක් ඉන්නවා. හැබැයි ඔවුන්ට ඒ වැඩේ කරන්න ඩොස් කියලා වැඩක් නෑ. වැඩසටහන දෙන්න ඕනි, ප්‍රතිපත්තිය නිර්වුල්ව පැහැදිලිව දෙන්න ඕනි, පද්ධතිය හරියට සකස් කරගන්න ඕනි, සිස්ටම්ස් තියෙන්න ඕනි.
ඔබතුමා අවසන් කරන්න දැන්.
ඒ නිසා ගරු සභාපතිතුමනි අවසාන වශයෙන් මම කියන්නේ පරිසර අමාත්‍යාංශයේ දක්ෂ නිලධාරීන් සිටිනවා. ඔවුන්ට දොස් කීම නෙවෙයි කරන්න ඕනි, නිවැරදි නිසි නායකත්වය ලබා දීමයි. නැත්නම් එංගලන්තයේ ලේකකෙක් වන ඇලන් ක්ලාක් පළවෙනි ලෝක යුද්ධයේදී දක්ෂය බ්‍රිතාන්‍ය හමුදාව, මම මේකේ අවසන් කරන ගරු සභාපතිතුමනි, දක්ෂ ඉංග්‍රීසි හමුදාව පළවෙනි ලෝක යුද්ධයේ දැවැන්ත පරාජයට බලපෑ හේතු ලියමින් පොතක් ලිව්වා නායකත්වය දුන්න ජෙනරාල්වරුන්ගේ වරද කියලා. ඔහු ඒ පොතේ නම දැම්මේ Lions led by donkeys කියලා. එවැනි තත්ත්වෙන් පරිසර අමාත්‍යාංශ ගැන ජනතාවට කතා කරන්න ඉඩ තියන්න එපා කියලා ඉල්ලා සිටිමින් මම නියඳ වෙනවා. සිළු දෙනාටම තෙරුවන් සරණයි.
සූති ගරු ආනන්ද අලුත්ගමගේ මන්ත්‍රීතුමා, ඔබතුමාගේ විනාඩි 3යි.
මූලස්සනේ ගරු සභාපතිතුමනි, අද උදේ සිට මේ දක්වා පැවැත්වෙන විවාදයේදී කුෂ්කර්ම වාරිමාර්ග සහ වැවිලි කර්මාන්ත යන කුෂ්කර්මයට ඉතා සංවේදී වූ අමාත්‍යාංශ තුනක වැසීසිය පිළිබඳව සාකච්ඡා කිරීමේදී කෙටි කාලයක් හෝ ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ප්‍රථම කොට ස්තුතිවන්ත වෙනවා. මේ කාලය මම ඉතා කෙටියෙන් ප්‍රයෝජනය ගන්න ලැබිලා තිබුණත් මම ගරු කෘෂිකර්ම අමාත්‍යතුමාට යෝජනා දෙකක් තුනක් ගෙන බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම ගරු කෘෂිකර්ම අමාත්‍යතුමනි, අද කුඹුරු මේ ලංකාව පුරා තියෙන කුඹුරු අවුරුදු 50-60 ප්‍රයෝජනෙට නොගත්තු කුඹුරු තියෙනවා. සමහර ඒවා වියලි තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා ජලය නොමැති නිසා. ඒ වගේම සමහර කුඹුරු ජලය තිබ්බත් ප්‍රයෝජනෙට ගන්න නැති කුඹුරු තියෙනවා. මම යෝජනා කරනවා ගරු අමාත්‍යතුමනි, මේ ප්‍රයෝජනෙට නොගන්නා කුඹුරු අපිට ජලය එක්ස්ට්‍රස් කරගැනීමේ කුඩා වැව් හැටියට ප්‍රයෝජනෙට ගන්න පුළුවන්. මොකද මේ බිම් කොටස් කිසිම ප්‍රයෝජනයකට නොගත් හැම තැනම තියෙන නිසා. ඒ වගේම මත්ස්‍ය වගාව කරන්න පුළුවන්, මිරිදියේ වගාවන් මේ කුඹුරු ආශ්‍රිතව අපිට කරන්න පුළුවන් අවස්ථාව තියෙනවා. ඒ වගේම ගොඩ වෙලා තියෙන කුඹුරු වෙනත් ගොඩ වගාවන් සඳහා යොදා ගන්න පුළුවන්. මොකද වතුර නැති කුඹුරු ඉඩම් ඇත්ත වශයෙන්ම ආයි කවදාවත් ඒවට වතුරේ එන හැටියක් ගන්න. මොකද කන්ද උඩ රට ප්‍රදේශයේ ඒ ජල මාර්ග දැන් හිඳී ගොස් මේ කුඹුරු ප්‍රයෝජනෙට නොගන්න අවස්ථාවල් තියෙන. ඒ නිසා මොනවා හරි ක්‍රමයක් යොදලා මේ කුඹුරු වගාවන් සඳහා යොදා ගැනීමට ජනතාවට අවසරය ලබා දිය යුතු තිබෙනවා. ඒක නිසා මම ඉතා සතුටු වන තමුන්නාන්සේ දිගින් දිගටම පොහොර සහනාධාරය ලබා දෙමින් ජනතාවට හිතසුව පිණිස විශේෂයෙන් නවීන අමාත්‍යතුමාත් ඔබතුමත් ඒ වගේම වාරි මාර්ග ගරු අමාත්‍යතුමාත් ඔබතුමන්ලා මේ දේශපාලන ක්ෂේත්‍රයේ දිගු කලක් මේ සිටිමින් ඉතා අධ්‍යක්ීම් තියෙන අමාත්‍යවරුන් හැටියට ඉතා කාර්යක්ෂම මේ කටයුතු සිද්ධ කරනවා. ඇත්තෙන්ම සමහර අවස්ථාවදී 100%ක් නෙවෙයි පොහොර සහනාධාරයට මේ මුදල් ලැබුණත් නිවැරදි විදිහට මේ පොහොර ටික යොදන්නේ මුදල් වෙනත් කටයුත්තකට යොදා ගන්න අවස්ථාවල් අපි දැකලා තියෙනවා. ඒක නිසා කරු අමාත්‍ය මිනුවින් මේ පිළිබඳවත් ඔබතුමාගේ අවධානය මේ අවස්ථාවේදී අවධානය ලබන හැටියට මම යොමු කරනවා. විශේෂයෙන්ම තවත් කාරණයක් අපේ ආසනය ගත්තාම විශාල වශයෙන් ෆයිනස් වගාවන් තුලින් පිරී ගොස් ඇති ආසනය මම හිතන අක්කර 10,000ක් 15,000ක් ප්‍රමණ ෆයිනස් වගාවට යට වෙලා තියෙනවා. ඇත්තෙන්ම ෆයිනස් වගාව යට කිසිම සතෙක් ජීවත් වෙන්නෙත් නැ, කුරුල්ලෙක් වහන්නෙත් නැ, මේකේ මලක් පිපෙන්නෙත් නැ, කිසිම කාර්යයකට යොදා ගන්න බෑ. පරිසරයේ විනාශ වෙන්න මං හිතන්නේ ජල උල්පත් විනාශ වෙන්න ප්‍රධානම හේතුව තමයි මේ ෆයිනස් වගාව.
මංගතමයි කාලය අවසන් කරන මාසෙම
බොහොම ස්තුතියි සභාපති.
ගරු සංදීත් සමරසිංහ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3යි.
ගරු සභාපතිතුමනි අපි දැක්ක පහුගිය වකවානුව ගත්තාම මං හිතන්නේ ගමන්පිට මන්ත්‍රීතුමා හිටියානම් හොඳයි කියලා. මං හිතන්නේ පරිසරයට හානි වුණා නම් හානි වුණේ පහුගිය ආණ්ඩු කාලයේ, ඒ වගේම රාජපක්ෂ යුගයේ කෙනෙක් අපි මේ වෙලාවේ මතක් කරන්නේ. මන්ද මත්තල ගුවන් තොටුපළක් හැදුවා කිසිම පරිසර එක සමීක්ෂණයක් නොකර සංක්‍රමණික කුරුල්ලෝ පවා නැති වුණා. ඒ වගේම උමාවේ වගේ ව්‍යාපෘති කරා කිසිම EIA රිපෝර්ට් එකක් ගන්න නැතුව ඒවා හදලා ඒ තුලින් විශාල නායෑම් වගේ දේවල් සිදු වුණා. එපමණක් නෙමෙයි අපි දැක්කා ඒ පරිසර දූෂණය ගැන කතා කරනකොට මේ කැලේ හිටපු වන අලින් මේ හොරකම් කරගෙන එන්නේ ගෝල බාලින්ටත් ඉඩ දුන්නයි කියන එක අපි මේ වෙලාවේ සභාපති මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම ඒ පරිසර හානිය දිහා බලනකොට එදා 1900 සමාවෙන්නේ 2014 හෙක්ටයාර් 1611ක් දැව සඳහා වන ආවරණය එලි කරා. එපමණක් නෙමෙයි ඒක වවන්න පුළුවන් වුණේ 902ක් හෙක්ටයාර් 902ක් පමණයි. ඊළඟට අපි දන්නවා සභාපතිතුමනි විශේෂයෙන්ම අපේ ගරු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා මේ පරිසරය අමාත්‍යවරයා හැටියට පරිසර අමාත්‍යාංශයේ භාරය අරගෙන විශාල කර්තව්‍යයක් කරා. එදා අපි දන්නවා පහුගිය වකවානුවේ විශාල වශයෙන් ජාත්‍යන්තරයට වග කියන්න ඕනේ ගිවිසුම් අස්සම් කරා. හැබැයි ඒවට අනුකූලව කටයුතු කරේ නැහැ. ඒ වුණාට අපේ වර්තමාන ජනාධිපතිතුමා ඒ සියලු දේටම අවශ්‍ය අන්දමින් කටයුතු කළා. අද මේ ලෝකේ වැදගත්ම පරිසරය ගැන වැදගත්ම රටක් හැටියට ලංකාව ඉදිරියට ගෙනල්ලා දෙන අපිට ආඩම්බර විය යුතුයි. එපමණක් නෙමෙයි අපි පැරිස් ගිවිසුම දිහා බලපුවහම රටවල් 180 සමාවෙන් 196කින් 176ක රටවල් වල අපි එතන ඉන්නවා. මොකද අපේ අතිගරු ජනාධිපතිතුමා ඒ ගිවිසුම අත්සන් කරලා අපේ පරිසරය රැකලා විශේෂයෙන්ම ගෝලීය උෂ්ණත්වය 0.2 ගේන්න අපි තීරණය කළා තිබෙනවා. ඒ වගේම මම දන්නවා මට වැඩි කාලය වේලාවක් නැහැ මේ කතා කරන්න. ඒ නිසා මගේ කතාවත් සභාගත කරමින් මගේ වචනසභාව අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි. ඔනරබල් රිෂාඩ් බදෝදින්. You have 5 minutes.
බිස්මිල්ලාහිර් රහ්මාන් රහීම්. இன்று எங்களுடைய அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்களுடைய அமைச்சி அவருடைய அமைச்சி மிக சிறப்பாக இந்நாட்டுடைய பொருளாதாரத்தை ஏற்றுமதியை வளப்படுத்துகின்ற பல உற்பத்தி பொருட்களை வளர்த்தெடுக்கின்ற பணியை அவர் வேகமாக செயல்படுத்தி வருகிறார். அவருக்கும் அவருடைய அமைச்சுடைய பிரதி அமைச்சர் அதே போல செயலாளர் உட்பட அதிகாரிகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அதே போல எங்களுடைய நண்பர் அமைச்சர் துமிந்த திசாநாயக் அவர்கள் அவருடைய அமைச்சும் ஒரு புதிய யுகத்தை நோக்கி விவசாயத்துறையிலே எங்களுடைய குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்திலே பல ஆயிரக்கணக்கான புதிய ஏக்கர் காணிகள் வெள்ளாமை செய்யப்படுவதற்கும் ஏனைய பயிற்சிக்கும் அமைச்சர் துமிந்த திசாநாயக் அவர்கள் பல உதவிகளை செய்து வருகிறார். குறிப்பாக பல உடைந்த குளங்கள் புனரமைக்கப்படுகின்றது, சிறு குளங்கள். எனவே இன்னும் பல குளங்கள் அங்கே புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை அவருக்கு நான் சொல்லிக்கொண்டு அவருக்கும் அவருடைய செயலாளர் ஏனைய அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய அமைச்சும் எங்களுடைய கௌரவ அனுராதா அவர்கள் அதனுடைய அமைச்சராக அதே போல அலுவிகார் அவர்களும் ஜனாதிபதியோடு சேர்ந்து தங்களுடைய அந்த அமைச்சு அதாவது பல பிரச்சனைகள் இருந்தது அது சம்பந்தமாக நேற்று ஜனாதிபதி அவர்கள் கதைத்த எல்லோரையும் அழைத்த கூட்டத்திலே அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு அவருக்கு தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு எங்களுடைய அமைச்சர் நண்பர் விஜயமுனி சொய்சா அவர்கள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சை பொறுப்படுத்த பிறகு எல்லா மாவட்டத்திலும் பாரிய அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்கிறார். குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அதாவது மல்வத்தோயா, ஹெட்டோயா, கித்துல் ரூகம் உட்பட பல பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை அவர் முன்வைத்து அதற்கான ஒதுக்கீடுகளை பெற்றார். அமைச்சரவையிலே விசேட பத்திரங்களை சமர்ப்பித்து அதற்கான நிதியை பெற்றார். எனவே அவருக்கு இந்த திட்டங்களுக்காக அவர் எடுத்த முயற்சிகளுக்கு நான் என்னுடைய நன்றிகளை கூறுவதோடு குறிப்பாக மல்வத்தோயா வவுனியாவையும் அதேபோல அண்டாதபுரம் அதேபோல மன்னார் மாவட்டத்துடைய பயிற்சியை இரண்டு மடங்காக மாற்றுவதற்கு அதனால் எதிர்காலத்திலே வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சந்தோஷத்தோடு நான் கூறிக்கொண்டு குறிப்பாக ஹெட்டோயா திட்டம் எங்களுடைய பொத்துவில் மக்கள் சதகத் ஹாஜியார் மருகவும் அவர் மரணித்து விட்டார். அவரும் அவருடைய பொத்துவில் மக்களும் என்னோடு வந்து அமைச்சரை இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அதாவது ஒரு வருடங்களுக்கு முன்னர் அந்த அவருடைய அமைச்சிலே அதன் பிறகு பாராளுமன்றத்திலே சந்தித்து அந்த திட்டத்துக்கான தேவைப்பாட்டை சொன்னார். அமைச்சர் சொன்னார், என்னுடைய பிரதேச மக்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றது, ஆனால் இன்று நான் அமைச்சராக இருக்கிறேன், எனவே நான் ஒரு பிரதேசம் பார்க்காமல் நியாயத்தின் அடிப்படையிலே இந்த திட்டத்துக்கு நான் நிதியை பெறுவேன் என்று வாக்குறுதி தந்தார். இன்று பார்க்கின்ற பொழுது இந்த வருட திட்டத்திலே அது உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் கூறுகின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே ஒரு பணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது. உங்களுடைய அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற குளங்களுக்கு கீழே வேளாண்மை செய்யப்படக்கூடிய காணிகள் 625,000 ஏக்கர் இருப்பதாக உங்களுடைய குறிப்பீடு சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே 14 பணிப்பாளர் அலுவலகங்கள் உங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்திலே நாட்டிலே இருப்பதாக நான் அறிகிறேன். எனவே 625,000 ஏக்கரை கொண்ட இந்த நாட்டிலே 14 அலுவலகம் இருக்கின்றது. அம்பாறையிலே 1.5 லட்சம் ஏக்கர் காணிகள் இருக்கின்றது. எனவே நான் உங்களிடத்திலே எதிர்காலத்திலே ஒரு கரையோர பணிப்பாளர் நீர்ப்பாசன பணிப்பாளர் அலுவலகம் ஒன்றை நீங்கள் அம்பாறையிலே நியமிக்க அமைக்கின்ற பொழுது இன்னும் வேகமாக அந்த விவசாயிகளுக்கு உங்களுடைய பணிகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு பிரேரணையை ஒரு வேண்டுகோளாக உங்களிடத்திலே கௌரவமாக நான் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் இங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மன்னார் மாவட்டத்திலே நீர்ப்பாசன நிறைவேற்று நீர்ப்பாசன அலுவலகம் ஒன்றை நாங்கள் ஏற்கனவே கேட்டதை நீங்கள் தருவதாக சொன்ன விடயத்தை இங்கு சுட்டிக்காட்டி பேசினார். எனவே மன்னாரிலே 3 பெரிய குளங்கள் இருக்கின்றது. கட்டுக்கரை குளம், 1,000,000 ஏக்கர் விவசாயம் செய்கின்ற குளம், இன்னும் 2 குளங்கள் இருக்கின்றது, அதாவது அகத்திமுறிப்பு குளம் அதே போல வியாயடி குளம். இந்த 2 குளமும் முசலி பிரதேசத்தில் இருக்கின்றது. கட்டுக்கரை குளம் நானாட்டான் பிரதேசத்தில் இருக்கின்றது. இந்த 3 குளங்களினால் மன்னார் மாவட்டத்துடைய விவசாயம் தங்கி இருக்கின்றது. மூன்றையும் சேர்த்து ஒரு பிரதான பொறியியலாளர் அலுவலகமும் அதே போல ஒரு நிறைவேற்று பொறியியலாளர் அலுவலகமும் அங்கு இருக்கின்றது. எனவே இந்த 2 குளங்களும் யுத்த காலத்திலே பெரிதாக பயன்படுத்தப்படவில்லை. அந்த மக்கள் எல்லோரும் புலிகளால் துரத்தப்பட்டு அகதி முகாம்களிலே 20 வருஷங்கள் இருந்து 2012 தான் மீள்குடியேற அந்த பிரதேசத்துக்கு சென்றார்கள். எனவே அங்கு வியாயடி குளமும் அகத்தி குளமும் புனரமைக்கப்பட்டது உங்களுடைய காலங்களிலே. அதற்காக என்னுடைய நன்றியை நான் கூறுவதோடு உங்களுடைய அலுவலகத்திலே நான் வன்மேலே வந்து சந்தித்த பொழுது அதனுடைய நியாயத்தன்மையை சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைவேற்று அலுவலகம் தனியாக 2 குளத்தையும் ஒன்று சேர்த்து அதற்கான ஒரு நிறைவேற்று பொறியியலாளர் அலுவலகம் ஒன்றும் அமைப்பதனால் எங்களுடைய மாவட்டத்துக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இங்கு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ தண்ணியை இரண்டாக பிரிப்பதாக இங்கு பேசினார். எனவே தெளிவில்லாமல் இந்த உயர் சபையிலே பிழையான ஒரு அர்த்தத்தை கற்பித்தார்கள். எனவே சிலர் இனவாதமாக பேசுவதே தங்களுடைய தொழிலாக மாற்றியிருக்கிறார்கள்.
எனவே இனவாதம் மதவாதம் அண்மையில் எங்களுடைய அர்ஜுன ரணதுங்க அமைச்சருடைய ஒரு பேச்சை கேட்டு நல்ல முறையில் ஏன் நாங்கள் இனவாதத்தை கக்க வேண்டும் என்று அங்கு பேசியிருந்தார். அதே போலதான் இங்கு நான் சொல்லுகிறேன், முசலியில் இருக்கின்ற ரெண்டு அகத்தி குளத்துக்கும் வியாழி குளத்துக்கும் ஒரு நிறைவேற்று பொறியியலாளர் நியமிக்கப்படுகின்ற பொழுது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வேளாண்மை செய்கின்ற அந்த பிரதேசத்திலே அது அந்த மக்களுக்கு ஒரு பாரிய பிரயோசனத்தை ஏற்படுத்த இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி இங்கு கதைப்பாராக இருந்தால் அவர்கள் என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. அதனால் தான் இந்த நாடு சுதந்திரம் கிடைத்த பிறகு இன்று வரை யுத்தத்தை யுத்த வடுக்களால் அதாவது வியாபித்து கிடக்கின்றது. எனவே இந்த நாட்டிலே தீர்வு வர வேண்டும், நியாயம் வர வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் ஒரு தங்களுடைய மைனாரிட்டியாக வாழ்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு எதுவுமே கிடைத்துவிடக் கூடாது என்று இங்கு பேசுவார்களாக இருந்தால் இவர்களிடத்தில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று நான் கேட்கின்றேன். எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு மன்னார் மாவட்டத்திலே ஒரு நிறைவேற்று பொறியியலாளர் அலுவலகத்தை இன்னும் ஒரு நிறைவேற்று பொறியியலாளர் அலுவலகம் வருவதனால் அந்த மாவட்டத்துக்கு பிரயோசனமா நஷ்டமா என்பதை நீங்கள் அறிவீர்கள், உங்களுடைய அதிகாரிகள் அறிவார்கள். எனவே அதனுடைய நியாயத்தன்மையை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் திரும்ப வேண்டுமென்றால் அவர்களையும் அழைத்து பேசுங்கள், அதனுடைய நியாயத்தன்மையை பேசி அந்த அலுவலகத்தை பெற்றுத்தர வேண்டும். அதை அதாவது ரெண்டு குளத்துக்கும் ஒரு தனியான அலுவலகம், அதே போல மன்னாருடைய மாவட்டத்துடைய கட்டுக்கரை குளத்திற்கும் அதே போல பாலியாறு அபிவிருத்தி திட்டம் உங்களுடைய அமைச்சுக்கு கீழே இருக்கின்றது. அதே போல ஏற்கனவே நான் சொன்ன இரண்டு குளங்கள், இந்த குளங்களுக்காக இந்த வருடத்திலே நீங்கள் விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்து மன்னார் மாவட்டத்துடைய விவசாயத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று இங்கு ஒரு அதாவது எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற அதாவது வினாடி 30 செகண்ட் ஜனாதிபதி அவர்களுடைய அமைச்சுக்கு கீழே கௌரவ அமைச்சர் அனுராத் அவர்கள் இங்கு இருக்கிறார். 2012 இந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அகதி முகாம்களிலே வாழ்ந்த பொழுது 90 வருடங்கள் அகதி முகாம்களிலே இருந்த பொழுது அந்த மக்களுடைய பிரதேசங்கள் எல்லாம் 20 வருடத்திலே காடாக காட்சி தந்தது. எனவே 100,000 முஸ்லிம்கள் ஒரே நாளிலே வெளியேற்றப்பட்டார்கள் 90 ஆண்டு. அவர்கள் மீண்டும் மீள் கொடியேறினார்கள் 2012 எல்லாமே காடாகத்தான் காட்சி தந்தது. 22 வருடம் ஒரு வீட்டிலே ஒரு மனிதர் இல்லை என்றால் காடுகள் வளர்வது வளமை. எனவே எல்லா காணிகளும் வனவளத்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்றது, கெசட் பண்ணப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து மரிச்சு கட்டி கரடிக்குள்ளி பாலக்குள்ளி அகத்திமீறி போன்ற பின் பகுதிகளிலே அதே போல மனு பிரதேசத்திலே அந்த கெசட்டை நீங்கள் முறையாக மீள் பரிசீலனை செய்து மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உண்மையான மக்கள் வாழ்ந்த பகுதிகளை மக்களுக்கு வழங்குங்கள் என்று கேட்கின்றேன். அதே போல அம்பாறையிலே, அதே போல திருவண்ணாமலையிலே, அதே போல மட்டக்களப்பில் எல்லாம் இவ்வாறு முல்லைத்தீவிலும் நடந்திருக்கின்றது, வவுனியாவிலும் நடந்திருக்கின்றது. தயவு செய்து இந்த கெசட்டை மீள் பரிசீலனை செய்து அந்த மக்கள் அவரோடு கலந்துரையாடி பிரதேசியலாளரோடு கிராம சேவர்களோடு மக்களோடு கமக்கார அமைப்போடு கலந்துரையாடி அந்த காணிகளை நீங்கள் மீள் பரிசீலனை செய்து அந்த கிசட்டை வாபஸ் வாங்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு கேட்டு எங்களுடைய அமைச்சர் சோய்சா அவர்களுடைய அயராத மிக வேகமாக இந்த நாட்டின் நீர்ப்பாசனத்துறைக்கு அவர் எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளும் ஒரு பாராட்டத்தக்கவை. அவரையும் அவருடைய செயலாளர் உட்பட அத்தனை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை கூறி ஜனாதிபதிக்கும் அவருடைய அமைச்சின் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
Thank you. Honorable Hizbullah, you have 7 minutes.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த 4 அமைச்சுக்கள் மீதான விவாதத்திலே கலந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லா. அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையிலே மகாவலி அபிவிருத்தி அமைச்சு மீண்டும் புத்துயிர் பெற்று மகாவலி உண்மையின் அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இன்று எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் எந்த அமைச்சிலே இருந்தாலும் மகாவலி அமைச்சை எப்போதுமே தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் கொண்டு சென்ற ஒரு அமைச்சு. இன்று அவர்கள் அந்த அமைச்சை பொறுப்பேற்றதன் பின்னர் மீண்டும் இந்த மகாவலி திட்டத்திற்கு புத்தூக்கம் பெற்றிருக்கிறது. மகாவலி திட்டத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே செய்யப்படாமல் இருந்த வடமுனை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற முயற்சிகளை நாங்கள் அந்த மாவட்ட மக்களின் சார்பிலே பாராட்டுவதோடு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக வடமுனை திட்டத்தின் ஊடாக மீண்டும் மகாவலி திட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய விவசாயத்துறை பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய இருக்கிறது. குறிப்பாக வறுமையின் கீழ் இருக்கின்ற அந்த மாவட்டத்தை கட்டியெழுப்பதற்கு அதிமேதக ஜனாதிபதிகள் முன்வைத்திருக்கின்ற வடமுனை திட்டம் மிக கூடுதலான சக்தியை வழங்கி வறுமையை போக்குதவும். ஆகவே அந்த திட்டத்தை இன்று அதனூடாக பலாயிரக்கணக்கான விவசாய காணிகள் மீண்டும் விவசாயங்களை செய்து பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் நிரந்தரமான வருமானத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கும் அவருடைய கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சினுடைய செயலாளர் மகாவலி அதிகார சபையினுடைய பணிப்பாளர் நாயகம் உட்பட அத்தனை பணிப்பாளர்கள் எங்களுடைய அதிகாரிகளுக்கு எங்களுடைய நன்றிகளை மட்டக்களவு மாவட்ட மக்களின் சார்பிலே சந்தர்ப்பத்தில் நாம் தெரிவிக்க விரும்புகிறோம். குறிப்பாக பல குளங்கள் சிறிய சிறிய குளங்கள் மகாவலி திட்டத்திலே உருவாக்கப்பட்டு இன்னும் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. யுத்தம் காரணமாக அந்த பிரதேசத்திலே மக்கள் விவசாயத்தை செய்யவில்லை. மீண்டும் மக்கள் ஜெயந்தியாய ரதித்தன்ன அசலப்புற போன்ற பிரதேசங்களில் மக்கள் மீண்டும் இப்பொழுது விவசாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அந்த மக்களுக்கு தேவை நடவடிக்கைகளை இப்பொழுது அதிகமாக கவனத்தோடு மகாவலி அதிகார சபை மேற்கொண்டு வருகிறது. அந்த குளங்கள் புனரமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கௌரவ பவிசாளர் அவர்களே, அதே போன்று மண் அகழுதல் அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் பல சிக்கல்களை கடந்த காலங்களில் எதிர்நோக்கி இருந்தது. இன்று அவை அனைத்தும் ஒரு சீர் செய்யப்பட்டிருக்கிறது. மண் அகழுதல் கிரவல் அகழுதல் ஏனைய விடயங்கள் இவ்வாறான கட்டுமான பொருட்களோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மக்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலும் அதே நேரம் முதலாளிமார் இவற்றை வைத்து வியாபாரம் செய்து சூழலை மாசுபடுத்துகின்ற அந்த வேலைகளில் இருந்து அதிமேதக ஜனாதிபதி அவர்களும் அந்த திணைக்களங்களுடைய தலைவர்களும் ஒரு சரியான திட்டங்களை வழிவகுத்து இப்பொழுது சரியான முறையிலே அவைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதை இட்டு நாம் சந்தோஷம் அடைகின்றோம். அன்புக்குரிய தவிசாளர் அவர்களே, குறிப்பாக கமத்தொழில் அமைச்சு எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் கௌரவ் திமிந்த் திசாநாயக் அவர்கள் தலைமையிலே ஒரு இளமை பருவத்திலே அந்த அமைச்சியை பொறுப்பேற்று இன்று கமத்தொழில் அமைச்சினூடாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான மிக அதிகமான பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட பணிகள் விவசாயத்திலே ஒரு புரட்சி ஏற்படுத்துவதற்காக அமைச்சர் திமிந்த திசாநாயக் அவர்கள் தன்னுடைய முழு பலத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி அவருடைய அமைச்சின் செயலாளர் அதிகாரிகளோடு ஒன்று சேர்ந்து அதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களவு மாவட்டம் குறிப்பாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், ஒரு வருடத்திலே ஒரு தடவை மாத்திரம்தான் எங்களுடைய வேளாண்மைகளில் 90% செய்யப்படுகிறது. மற்ற காலங்களில் 9 மாதங்கள் எந்த விதமான பயிர்களும் செய்யப்படுவதில்லை. இன்னும் பழைய புராதன முறைகளையே நாம் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, மாற்று ஏனைய துறைகளை அந்த விவசாயம் செய்யப்படாத நிலங்களில் வேறு வேறு விவசாயங்களை அவர்கள் செய்யக்கூடிய வகையிலே அவர்களுக்கான பயிற்சிகள் அது தொடர்பான அறிவுரைகள் அது தொடர்பான உதவிகளை நீங்கள் உங்களுடைய அமைச்சினூடாக செய்யப்பட சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதே போன்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் எங்களுடைய மிக நண்பர் விஜயமுனு சேசா அவர்கள் தன்னுடைய நீர்ப்பாசன அமைச்சினூடாக பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மட்டக்களவு மாவட்டத்திலே ரூகம் குளத்தை விஸ்தரித்து அந்த ரூகம் குளத்தை ரூகம் கித்துள் வரை நீடிப்பதற்கான ஒரு பாரிய வேலை திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பல வருடங்களாக நாங்கள் சொல்லி வந்தோம். இன்று கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பான பிரேரணையை முன்வைத்து இந்த வருட நிதி ஒதுக்கீட்டிலேயே அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த ரூகம் கித்துள் திட்டத்தை நாங்கள் அவர்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கௌரவ அமைச்சர் அவர்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தமைக்காக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போன்று அந்த அமைச்சருடைய அந்த அமைச்சருடைய செயலாளர் உத்தியோகத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பெருந்தோட்ட தொழில்துறை எங்களுடைய கௌரவ அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்கள் ஒரு இளமையான அமைச்சர் தன்னுடைய அந்த அமைச்சினூடாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற அந்த பெருந்தோட்ட தொழில்துறையை வளர்த்தெடுப்பதற்கான பல்வேறுபட்ட பல சவால்களுக்கு மத்தியிலே, சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற விலை வீழ்ச்சி போன்ற பல்வேறுபட்டவர்களுக்கு மத்தியிலே கௌரவ அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்கள் இன்று அந்த துறையை முன்னேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சகங்கள் இருக்கின்ற சில திணைக்களின் ஊடாக மற்ற எங்களது மாவட்டத்திலும் இந்த அமைச்சில இருக்கின்ற திணைக்களங்களின் ஊடாக மட்டக்களவு மாவட்டத்திலும் அந்த துறைகளை, குறிப்பாக தென்னை வேனைய துறைகளை, சிறு பயிற்சிகளை முன்னேற்றுவதற்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம். கௌரவ அமைச்சர் துமிந்த திசாநாயக் அவர்களே, அம்பாறை மாவட்டத்திலே குறிப்பாக விவசாயம் செய்யப்பட்டு வந்த பல காணிகள் பல வருடங்களாக அவர்கள் யுத்தம் காரணமாக செய்யப்படவில்லை. மீண்டும் அந்த பிரதேசங்களுக்கு அவர்களுடைய காணிகளை செய்வதற்கு போகின்ற போதும் சம்பாந்துறை பொத்திவில் போன்ற பிரதேசங்களில் அந்த காணிகளை செய்ய விடாமல் சில அதிகாரிகள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உடனடியாக தலையிட்டு அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய ஜீவனாபாதகமாக கருதுகின்ற அந்த விவசாயத்தை செய்வதற்காக, நிச்சயம் செய்வதற்காக அதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.